ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் செரில். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் மைண்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. போன எபிசோடில் ஆபுத்திரன் செய்கிற நன்மைகளுக்காக பாண்டுகம்லத்தோட அசைவை பார்த்து இந்திரனோ நேராக ஆபுத்திரன் கிட்டே வந்து, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்திரனை பார்த்து ஏளனமாக சிரித்தான் ஆபுத்திரன். மக்களோட பசியை போக்க, அவங்க முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க, எனக்கு இந்த பிச்சை பாத்திரமே போதும். நீ எனக்கு என்ன தருவ? உணவு தருவியா, பெண் தருவியா, பொருள் தருவியா அப்படின்னு என்ன தரப்போகிற அப்படின்லாம் கேட்டு அவமானப்படுத்திட்டான். இந்திரன் அவமானத்தோடு அங்கிருந்து அவனோட உலகத்துக்கு கிளம்பினான். அசிங்கப்பட்டு தன்னோட உலகத்துக்கு போன இந்திரன் பாண்டிய நாட்டில் பஞ்சம் ஒழியும்படி மழை பெய்ய வச்சார். அந்த நாட்டில் செழிக்க வச்சார். எங்கே பார்த்தாலும் விளைச்சல், எங்கே பார்த்தாலும் உணவு கிடைச்சிது. எல்லா உயிர்களும் வயிறார சாப்பிட்டுச்சு. அதனால் ஆபுத்திரனை யாருமே தேடி வரல. அவன் வாழ்ந்த மன்றத்தில் தீய வார்த்தைகள் பேசுபவரும் சூதாட்டம் விளையாடுறவங்களும் அங்கே வந்து காலத்தை கழித்தாங்க. இதை பார்த்த ஆபுத்திரன் ரொம்ப வருத்தத்தோடு அந்த ஊரை விட்டே போயிட்டார். வேறு ஊருக்குள்ளே போயிட்டு, அங்கே யார்னா பசியில் இருக்கீங்களா, உணவு யாருக்காச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே போனார். அவனை பார்த்த மக்கள் எல்லாரும், யார் இவன், லூசா இவனுக்கு அப்படின்னு இவனை இகழ்ந்தாங்க. யாருக்கும் உணவு வேண்டாம்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே தனியாக நடந்து போயிட்டு இருந்தப்போ, கப்பல்லிருந்து இறங்கி வந்த சில பேர், சாவக நாட்டில் மழை இல்லாததால் அங்கே உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, மக்கள் எல்லாரும் உணவு இல்லாமல் சாகுறாங்க அப்படின்னு அவங்கிட்ட சொன்னாங்க. உடனே கப்பலில் ஏறி சாவக நாட்டுக்கு போகிற வழியில் பலமாக காத்தடிச்சு கடல் தத்தளிச்சது. கப்பல் ஒரு நாள் மணிப்பல்லவ தீவில் தங்குச்சு. ஆபுத்திரன் இறங்கி தீவை சுற்றி பார்க்கலான்னு போனார். ஆனால் அவன் வந்துட்டான்னு நினச்சி கப்பலில் அவன் கூட வந்தவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அதனால் ஆபுத்திரன் தனியாக அந்த தீவிலே மாட்டிக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப வருத்தம், ஏன்னா அந்த தீவில் மனிதர்களே இல்லை. பல உயிர்களை காக்கும் பாத்திரத்தை நான் மட்டும் சாப்பிட்டு உயிர் வளருதா, இது ஈன செயல் அப்படின்னு, இதை சுமந்துட்டு இருக்கிறதால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நினச்சி அந்த பாத்திரத்தை பார்த்து, நீ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குளத்தை விட்டு வெளியே வந்து உயிர்களை காப்பாற்றும் நல்ல உள்ளம் படைத்தவங்க இந்த பக்கம் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துரு அப்படின்னு அந்த பாத்திரத்தை கோமுகின்னு சொல்கிற பொய்கையில் தூக்கி வீசினான். அதுக்கப்புறம் ஆபுத்திரன் உண்ணா நோம்பு இருந்து அந்த தீவிலேயே தன்னோட உயிரை விட்டான். அந்த நேரத்தில் தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். அப்போது உனக்கு என்ன ஆச்சுன்னு ஆபுத்திரனை பார்த்து கேட்டேன். அவன் தனக்கு நேர்ந்த துன்பங்களை விரிவாக கூறினான். மணிப்பல்லவத்தில் உயிரை விட்டுட்டு சாவக நாட்டு அரசனுடைய ஆ வயிற்றில், அதாவது பசு வயிற்றில் பிறந்தான். எப்படின்னா, ஏற்கனவே ஆபுத்திரனுக்கு 7 நாள் பாலூட்டிய புனிதத்தால் அந்த பசுவோட கொம்புகளும் குழம்புகளும் தங்கமாக மாறுச்சு. அப்போது சாவக நாட்டில் தவமலை மேலே தவம் செஞ்சிட்டு இருந்த மண்முக முனிவர்கிட்ட போயிட்டு அந்த பசு சேர்ந்துச்சு. அங்கேயும் கன்றுலாம் போடாமலேயே அந்த பசுவுக்கு பால் சுரந்துச்சு. அது மூலமாக நிறைய உயிர்களை அது காப்பாத்துச்சு. அந்த அற்புத நிகழ்ச்சியை பார்த்த முனிவர், எல்லா உயிர்களையும் காப்பாற்றும் ஒருவன் இந்த பசுவோட வயிற்றில் பிறப்பெடுப்பான் அப்படின்னு சொன்னார். அந்த நிமிஷமே மணிப்பல்லவ தீவில் உயிர் விட்ட ஆபுத்திரன் உலக மக்கள் நன்மைக்காக அந்த பசுவோட வயிற்றில் தோன்றினான். அவன் பிறந்த நாள் புத்தர் பிறந்த வைசாக சுத்த பௌர்ணமி. அதனால் உலகத்தில் நிறைய நல்ல அறிகுறிகள் தெரிஞ்சுது. அந்த அறிகுறிகளை கவனித்த சக்கரவாள கோட்டத்தில் இருக்க தேவர்கள், புத்த தேவர் பிறந்த அப்போது ஏற்பட்ட அறிகுறிகள் இப்போவும் தெரியுதே, என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சாவக நாட்டில் பிறந்த ஆபுத்திரனை பற்றி சொன்னாங்க ஒரு பதுமை. பசுவுக்கு மகனாக பிறந்த ஆபுத்திரனை அந்த நாட்டு அரசன் பூமிச்சந்திரன் அவனுக்கு குழந்தை இல்லாததை மண்முக முனிவர்கிட்ட பணிஞ்சு அந்த குழந்தையை வாங்கிட்டு வந்து வளர்த்தான். அந்த மகன்தான் இப்போது சாவக நாட்டு மன்னனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி முடித்தார் அரவண அடிகள். மணிமேகலையே, இப்போது எந்த நாட்டிலையும் மழை இல்லை, அதனால் விளைச்சல் எங்குமே இல்லை, வறுமை பரவி இருக்கு, உயிர்கள் எல்லாம் உணவு இல்லாமல் வாடுது. அதனால் நீ உன்னோட கையில் இருக்க பாத்திரத்தை வீணாக வச்சுட்டு இருக்காத, அது நல்லதுக்கு இல்லை, உடனே உயிர்களை போய் காப்பாற்று, அவங்க படுற கஷ்டத்தை நீக்கு அப்படின்னு சொன்னார். மணிமேகலை தன்னோட தாயோடவும் சுதமதியோடவும் அடிகளை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனான். பிக்குனி கோலம், அதாவது துறவியாக மாறி அமுத சுரபியை கையில் வச்சுட்டு அந்த நகர் வீதிக்கு போனான். அவளை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும், உதயகுமாரன் மனதுக்கு பிடித்த பெண் இந்த கோலத்தில் நடந்து வர்றது தெய்வீக செயல்னு பேசிக்கிட்டாங்க. அப்போது மணிமேகலை அவளோட பாத்திரத்தில் ஒரு பத்தினி பெண் சாதமிட்டா நல்லதுன்னு விரும்பினான். அப்போது கூட்டத்தில் இருக்க ஒரு பெண் முன்னாடி வந்து, கற்புக்குடிய மகளிரில் ஆதிரையே சிறந்தவ அப்படின்னு, நீ அவகிட்ட போய் பிச்சை பெறலாம் அப்படின்னு சொன்னான். காயசண்டிகின்னு ஒருத்தி அந்த நாட்டில் இருக்கா, அவளோட கதையும் போக போக சொல்கிறேன். அவள் மணிமேகலையை பார்த்து, ஆதிரையின் கணவன் பேர் வந்து சாதுவன், அவன் ஒழுக்கம் இல்லாதவன், கணிகையர் ஒருத்தி கூட வாழ்ந்து வந்தான், அவ வீட்டிலையே சாப்பிட்டு அவனோட எல்லா செல்வங்களையும் அந்த கணிகையருக்கும் சூதாட்டத்திற்கும் விட்டு தொலைச்சான். கடைசியில் அந்த கணிகையும் அவனை விட்டு பிரிஞ்சிட்டான். அப்புறம் அவன் வணிகத்துக்காக வணிகர்கள் கூட கப்பலில் போனான். அங்கே கப்பல் கவிழ்ந்ததால் அவன் ஒரு மரப்பலகையை பிடிச்சிட்டு நீந்தி போய் ஆடை இல்லாமல் வாழற நாகர்கள் மலைப்பக்கத்தில் அடைஞ்சான். கப்பலிருந்து எல்லாரும் தப்பிச்சு போய் பூம்புகார அடைஞ்சாங்க. ஆதிரை கிட்ட, உன் கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ சோகத்தில் சுடுகாட்டுக்கு போய் குழி வெட்டி தீ மூட்டி, என்னோட கணவன் போன இடத்துக்கே நானும் போகிறேன் அப்படின்னு தீயில விழுந்தா. ஆனால் அந்த தீ அவளோட புடவையும் பூசிய மஞ்சளையும் சூடிய மாலையும் கூட ஒன்றும் பண்ணாமல் குளிர்ந்த நீராக அவளுக்கு இருந்தது. அவ, ஐயோ, இந்த தீ கூட என்னை கொல்லாதவளாக நான் ஆகிட்டனே அப்படின்னு அழுதப்போ, வானத்தில் அசரீரி தோன்றி, உன் கணவன் சாகலை, சீக்கிரமாகவே சந்திரதத்தன்கிற வணிகன் கூட கப்பலில் வருவான், நீ வருந்தாதன்னு சொல்லி மறைஞ்சிட்டார். அதிலிருந்து அவள் சந்தோஷமாக எல்லாருக்கும் நன்மைகளை செஞ்சுட்டு வரா. ஆதிரை கணவன் சாதுவன் நாகர் என்கிற நாட்டில் ஒரு மரத்தோட நிழலில் அசதியாக தூங்கிட்டு இருந்தான். அப்போது நாகர் நாட்டு மக்கள் சில பேர் உடை இல்லாமல் அங்கே வந்து தூங்கிட்டு இருந்த சாதுவனை பார்த்து, நல்ல உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அவனை எழுப்புனாங்க. சாதுவன் எழுந்ததும் அவங்க மொழியிலேயே பேசினதால் அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். உடனே சாதுவன் கிட்ட மரியாதையோடு நடந்துக்கிட்டு, நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு போனாங்க. அங்கே நாகர்கூட்டத்துக்கு தலைவர் ரொம்ப நாற்றமும் காய்ந்த வெள்ளையாக இருக்க எலும்புகள் இருக்க ஒரு ஆசனத்தில் கரடி போல ஒரு பெண் கூட அமர்ந்துட்டு இருந்தார். அவர்கிட்டையும் நாகர் மொழி பேசி தன்னோட வசமாக்கிக்கிட்டான் சாதுவன். உடனே அந்த தலைவர், நீ எதுக்கு எங்கள் நாட்டுக்கு வந்த, என்ன வேண்டும்னு கேட்க, சாதுவன் நடந்த எல்லாம் சொல்லி புரிய வச்சான். தலைவன் உடனே சாதுவனுக்கு, உன்னைய இளம் பெண்ணோட கையும் காலையும் ஊன், அதாவது அவளோட உடம்பையும் வேணுங்கிற அளவுக்கு அவனோட பசியை போக்குங்க அப்படின்னு சொன்னான். சாதுவன் இதெல்லாம் கேட்டு மிரண்டு போய், ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்களுக்கு தெரியாத சில உண்மைகளையும் புரிய வச்சான். உடனே அவனோட காலில் எல்லாம் விழுந்து, இனி நாங்கள் எல்லாம் நீ சொல்கிறபடியே செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஊன் சாப்பிட்றத நிறுத்திட்டா எங்களால் வாழ முடியாது, அதனால் ஒரு நல்ல வழியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாரும் கவிழ்ந்த கப்பலிருந்து வரவங்களை கொல்லக்கூடாது, இயற்கையாக சாகிறவங்கள தவிர மற்றவங்களை கொன்று சாப்பிடக்கூடாது அப்படி அறிவுரை கூறணும். எல்லாரும் அதுக்கு சம்மதிச்சு இதுவரைக்கும் அவங்க கொள்ளையடித்த செல்வங்களை சாதுவன் கிட்ட கொடுத்து அவனை எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அவனும் சந்திரதத்தன்கிற வணிகன் கூட கப்பலில் பூம்புக்காருக்கு வந்தான். அவனை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்த ஆதிரை கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட பத்தினி பெண் தான் ஆதிரை. அதனால் அவள் கையால் பிச்சை பெற்றா நல்லதுன்னு சொன்னான் காயசண்டிகி. அதே போல் ஆதிரை வீட்டு வாசலில் போயிட்டு ஒரு ஓவியம் போல் நின்றுட்டு இருந்தா மணிமேகலை. அவளை வணங்கி தொழுது, பசிப்பினி ஒழியட்டும் அப்படின்னு அமுத சுரபி நிறைய சாப்பாடு போட்ட ஆதிரை. நல்ல உள்ளம் கொண்ட ஆதிரை இட்ட சோறு அல்ல அல்ல குறையாம எல்லாரோட பசியும் போக்குச்சு. இதை பார்த்த காயசண்டிகி பெருமாள் ராமனாக அவதாரம் எடுத்தப்போ அவர் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைக்க போது குரங்குகள் தூங்கிட்டு வந்த பெரிய மலையெல்லாம் கடலோட வயிற்றுக்குள்ள புகுந்தது. அதுபோல எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு பசி தீரவே மாட்டுது, என்னோட பசியை தீர்க்க எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு மணிமேகலையை கேட்டப்போ அவ ஒரே ஒரு பிடி சோறை கொடுத்தா. அப்படி கொடுத்ததும் அவளோட பசி உடனே அடங்கி போச்சு. பல ஆண்டுகளாக தீராத பசி உன்னோட ஒரு பிடி சோறால் தீர்ந்துச்சு அப்படின்னு சந்தோஷமா இருந்தா காயசண்டிகி. அப்புறமா அவளுக்கு தீரா பசி ஏன் வந்தது அவளோட வரலாற சொன்னான். நான் வடதிசையில் இருக்க விஞ்சையருங்கிற உலகத்தில் காஞ்சனபுரம் அப்படிங்கிற பகுதியில் இருப்பேன். ஒரு நாள் என்னோட கணவன் காஞ்சனன் கூட வெவ்வினை உருப்பை பொருந்திய மலையை பார்க்க வந்தேன். அந்த மலையில் ஒரு காட்டாறு இருக்குது. நான் அதனுடைய கரையில் தங்கி இருந்தேன். அங்கே சடமுடியோட விருஞ்சகன்கிற முனிவன் பனம்பழம் போல ஒரு நாவர் பழத்தை ஒன்று வச்சுட்டு ஆறில் குளிக்க போனார். என்னோட கெட்ட நேரம், நான் அந்த பழத்தை தெரியாமல் மிதிச்சிட்டேன். அதை பார்த்த அந்த முனி ரொம்ப கோவப்பட்டு, இது தெய்வலோகத்திலிருந்து வந்த பழம், இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பழுக்கும், இதை சாப்பிட்றவங்க 12 ஆண்டுக்கு ஒரு முறையே சாப்பிட்ற உண்ணா நோன்பு இருக்கணும், உன்னால் மறுபடியும் நான் 12 ஆண்டு பட்டினியோட பசியோடு இருக்கணும், நான் 12 வருஷம் முடிஞ்சு திரும்ப இந்த கனியை சாப்பிட்ற வரைக்கும் நீயும் யானை தீங்கிற பசி நோயால் கஷ்டப்படு, அது மட்டும் இல்லை உன்னோட உலகத்துக்கு நீ பறந்து போகும் மந்திரத்தையும் மறந்து போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அங்கே வந்த என்னோட கணவன் கிட்ட நடந்த எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டேன். இனி நம்ம நகரத்துக்கு நாம் போயிடலாம் அப்படின்னு புறப்படுன்னு சொன்னார். ஆனால் என்னால் மேலே பறக்க முடியலை, பசியும் ரொம்ப வாட்டுச்சு. என்னோட கணவன் காய் கனி கிழங்குன்னு எல்லாம் கொடுத்தப்போ கூட என்னோட பசி அடங்கவே இல்லை. என்னோட கணவன் ரொம்ப வருந்தி நாவலந்தீவில் தமிழகத்தில் ஏழைக்கு உதவி செய்கிற செல்வ செழிப்பு குறைவு இல்லாத வாழறவங்க காவேரி பூப்பட்டினம்ங்கிற ஒரு நகரம்ல இருக்காங்க, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நான் உடனே இங்கிருந்து கிளம்பி அங்கே வந்தேன். என்னோட கணவன் ஆண்டுக்கு ஒரு முறை இந்திர விழா நடக்கிறப்போ என்னை வந்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தோட எனக்கு இந்த நோய் எப்போ சரியாகும்னு நினச்சிட்டே திரும்ப போவார். இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த இந்த பசி நோயை போக்கிய உன்னை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவாள கோட்டத்தில் பசியால் வாடுற நிறைய பேர் உலக அரவிங்கிற இடத்துல இருக்காங்க, அங்கே போயிட்டு நீ உதவி செய்யின்னு காயசண்டிகி அங்கேருந்து கிளம்புனான். உடனே மணிமேகலையும் சக்கரவாள கோட்டத்துக்கு போய் 3 முறை சுற்றி உலக அரவிக்குள்ளே போனான். அங்கே இருக்க சம்பாபதி கோவிலையும் கந்தரப்பாவையையும் வணங்கினான். அங்கே இருக்கிறவங்க முன்னாடி போயிட்டு, இது ஆபுத்திரன் கைப்பட்ட அமுத சுரபி, உணவு வேண்டுங்கிறவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. அப்புறம் எல்லாரும் அவளை சுற்றி நின்று உணவை வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று வராமல் இருந்தால் தன்னோட பலம் தெரியாத யானை பிச்சை எடுக்கிற மாதிரி நம்மளோட பலம் என்னென்னு நமக்கே தெரியாது. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதான் நாம் யாருன்னு நமக்கே தெரியும். அதே போல தான் நல்லா போயிட்டு இருந்த மணிமேகலை வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது என்னன்னு தெரிஞ்சிக்க நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதோட டாட்டா சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்களில்.
ரேடியோ.